அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து வழங்கும் தமிழோசை. ஜூன் மாதம் 12 வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் சுவாமிநாதன். இன்றைய தமிழோசை முதல் செய்தியறிக்கை. பின்னர் தொடரும் செய்தியரங்கில், படகுகளில் வரும் அகதிகள் மீது மேலும் கடுமையான நடவடிக்கைகள் பாயும் என்று ஆஸ்திரேலியா எச்சரித்திருப்பது குறித்த செய்திகள், இலங்கை அமைச்சரவை அங்கீகரித்துள்ள 20வது சட்ட திருத்தம் குறித்து மாறுபட்ட கருத்துக்களை வெளியிடும் தமிழ் கட்சிகள்,
நாங்களும் திருத்தங்களை முன்வைப்போம், அந்த திருத்தங்கள் பரிசீலிக்கப்படவில்லை என்றால், அதை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் எதிர்ப்பதை தவிர வேறு வழி இல்லை.
வடக்கு கிழக்கு வெளியே வாழக்கூடிய மலையகத்திலும் மேற்கிலும் வாழக்கூடிய தமிழ் பேசும் தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு இது இடைக்கால வெற்றியாக முதற்கட்ட வெற்றியாக நாங்கள் கருதுகின்றோம்.
யாழ்ப்பாணத்தில் 150 பேருக்கு திறன் கொண்ட மாற்று கைகள் வழங்கப்பட்டிருப்பது குறித்த தகவல்கள்,
சாரமாக பாய்கிற கைகள் வந்து பார்வைக்கு தான் கையாக இருக்குமே தவிர பாவனைக்கு கையாக இருக்காது. இது வந்து பாவனைக்குரிய கையாக இருக்கும், பாரம் குறைஞ்ச கையாகவும் இருக்கும். அன்றாட வீடுகளில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சைக்கிளோடலாம், மோட்டர் சைக்கிளோடலாம், மம்பட்டி பிடிச்சி கூட நிலம் குத்தலாம்.
இப்போ இது போட்டிருக்கிறேன் எழுதக்கூடிய மாதிரி எப்படி எல்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும், நம்பிக்கையாக இருக்கிறோம்.
மாற்று ஆண் உறுப்பு பொருத்தப்பட்ட தென்னாப்பிரிக்க இளைஞர் அப்பாவாக போவது குறித்தும் இன்ன பிற செய்திகளும் இன்றைய நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
களுக்கு பாலியல் தொழிலாளர்களை வரவழைத்தார் என்ற குற்றச்சாட்டுகளிலிருந்து சர்வதேச நாணய நிதியத்தின் முன்னாள் தலைவர் டொமினிக் ஸ்ட்ராஸ்கானை பிரான்ஸ் நீதிமன்றம் ஒன்று விடுவித்துள்ளது. பிரான்ஸ் மற்றும் அமெரிக்காவில் நடந்த பாலியல் களியாட்ட கொண்டாட்டங்களுக்கு பாலியல் தொழிலாளர்கள் கொண்டுவரப்பட்டதை அவர் ஊக்குவித்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. ஆனால் அந்த பெண்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டதாக தான் அறிந்திருக்கவில்லை என்று ஸ்ட்ராஸ்கான் மறுத்திருந்தார். அவர் வருமனே அந்த கொண்டாட்டங்களில் தனிநபராக கலந்து கொண்டிருந்தாரே தவிர அதனை அவர் ஊக்குவிக்கவில்லை என நீதிபதி கூறியுள்ளார். வழங்கப்பட்ட தீர்ப்பானது ஸ்ட்ராஸ்கானுக்கு எதிராக 4 தொடர்ந்த வழக்கினை முடிவிற்கு கொண்டு வந்துள்ளது. இதில் 2011 நியூயார்க் விடுதியில் பணிப்பெண் ஒருவரை பாலியல் சேட்டை பண்ணினார் என்ற குற்றச்சாட்டும் அடங்கும்.
ஜெர்மன் ஆட்சித் தலைவி அங்கலா மெர்க்கலின் தொலைபேசி உரையாடல்கள் அமெரிக்காவினால் பதிவு செய்யப்பட்டு உளவு பார்க்கப்படுவதாக இருந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட வந்த விசாரணை ஜெர்மன் முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது. இந்த விசாரணையை தொடர்வதற்கு தேவையான ஆதாரங்களை அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு முகவர்கள் தங்களுக்கு கொடுக்கவில்லை என ஜெர்மன் அரசாங்க வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த குற்றச்சாட்டுக்கு ஜெர்மனுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டதோடு நட்பு நாடுகளுக்கிடையில் வேவு பார்ப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் என ஜெர்மன் ஆட்சித் தலைவி அங்கலா மெர்க்கல் தெரிவித்திருந்தார்.
ஜெர்மனியில் அகதிகளின் எண்ணிக்கை வேகமாக அதிகரிக்கும் நிலையில் அவர்களுக்கான குடியிருப்புகளுக்காக இந்த ஆண்டு 1 பில்லியன் யூரோவிற்கு அதிகமான தொகையை செலவிட ஜெர்மனி இணங்கியுள்ளது. இந்த ஆண்டு 400,000 அதிகமானவர்கள் ஜெர்மனியில் அகதி தஞ்சம் கோருவார்கள் என கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட 2 மடங்காகும். குடியேறிகளின் வருகையை சமாளிப்பதற்கு அவதியுறும் நகரங்கள் மற்றும் பெருநகரங்களுக்கு உதவும் வகையில் அதிக பணம் வழங்க அரசாங்கம் மீது அதிகரித்த அழுத்தம் தொடர்ந்து வருகிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள ஏனைய நாடுகளை விட ஜெர்மனியிலேயே அதிக அகதிகள் குடியேறி வருகின்றனர். ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கும் மற்ற நாடுகளுக்கும் மேலதிக குடியேறிகளை அனுமதிக்க வேண்டும் என்று ஜெர்மன் கோரிக்கை விடுத்துள்ளது.
பாகிஸ்தானில் இயங்கும் வெளிநாட்டு தொண்டு நிறுவனங்கள் நாட்டின் தேசிய நலனுக்கு எதிராக செயற்படுமாயின் எதிர்காலத்தில் அவ்வாறான நிறுவனங்களின் செயற்பாடுகள் அந்நாட்டில் தடுக்கப்படும் என்று பாகிஸ்தான் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. தங்களது சொந்த நாட்டுக்கு வெளியே செயற்படும் சில அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கு அமெரிக்கா, இஸ்ரேல் அல்லது இந்தியா பின்னிற்பதாக பாகிஸ்தான் உள்விவகார அமைச்சர் சௌத்ரி நிசார் அலிகான் தெரிவித்துள்ளார்.
ராஜஸ்தான் மாநிலத்தில் திருமணம் ஒன்றிற்காக சென்று கொண்டிருந்தவர்கள் பயணித்த பேருந்து மின்சார தாக்குதலுக்குள்ளானதில் குறைந்தது 16 உயிரிழந்துள்ளனர். இவர்கள் பயணித்த பேருந்து மீது உயர் அழுத்த மின்சார கம்பி அறுந்து விழுந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் மேலும் பலர் காயமடைந்துள்ளனர். இந்த பேருந்தில் 50 இருந்ததாக உள்ளூர் அதிகாரிகள் கூறுகின்றனர். ஆனால் திருமண பெண்ணும் மாப்பிள்ளையும் அந்த பேருந்தில் இருக்கவில்லை.
மேகி நூடுல்ஸ் விற்பனைக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை எதிர்த்து நெஸ்லே நிறுவனம் மும்பை நீதிமன்றத்தில் செய்திருந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் தமது முந்தைய தடையை உடனடியாக நீக்க முடியாது என்று நீதிபதிகள் மறுத்துவிட்டனர். இந்த வழக்கு குறித்து பதிலளிக்குமாறு மத்திய உணவு பாதுகாப்பு மற்றும் உணவு தரக்கட்டுப்பாட்டு அமைப்புக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. மேகி நூடுல்ஸில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட சில வேதிப்பொருட்களின் அளவு கூடுதலாக இருப்பதாக கண்டறியப்பட்டதால் பல மாநிலங்களில் அதன் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டது. தமது நூடுல்ஸ் உட்கொள்ள பாதுகாப்பானவை என்று கூறும் நெஸ்லே நிறுவனம் மேகியை இந்தியா முழுக்க விற்பனையில் இருந்து விலக்கிக் கொள்வதாக அறிவித்துள்ளது. இருந்தும் மேகி நூடுல்ஸ் தொடர்ந்தும் கடைகளில் விற்பனையாவதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஆப்பிரிக்க நாடுகள் வெளிநாட்டு உதவிகளை பெறுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டுமென்று கென்யாவின் அதிபர் உஹ்ரு கென்யாட்டோ கேட்டுள்ளார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள்.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 600083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம்.
இந்திய செய்தியரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கை அமைச்சரவை 20வது அரசியல் சாசன திருத்தத்தில் இடம்பெற வேண்டிய விடயங்கள் குறித்து விவாதித்து இறுதி செய்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மேற்கொள்ளப்பட உள்ள திட்டங்கள் குறித்து சிறுபான்மை கட்சிகளிடம் மாறுபட்ட கருத்துக்கள் நிலவுகின்றன. மேலதிக விவரங்களுடன் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தல் சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வரும் வகையில் அரசியல் யாப்பு 20வது திருத்தத்துக்கு அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் இதற்காக அமைச்சரவை விசேடமாக கூட்டப்பட்டது. தேர்தல் தொகுதி மற்றும் வீதாசாரம் உள்ளடக்கிய புதிய திருத்தத்தின்படி தற்போதுள்ள 225 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 237 அதிகரிக்கப்படுகின்றது. அதாவது தேர்தல் தொகுதி அடிப்படையில் 145 பேர், மாவட்ட வீதாசார அடிப்படையில் 55 பேர், தேசிய பட்டியல் அடிப்படையில் 37 பேர் என்று உறுப்பினர்களை தெரிவு செய்யும் வகையில் புதிய திருத்தம் அமைகின்றது. அமைச்சரவையில் இன்று குறித்த திருத்தம் ஆராயப்பட்ட போது சிறுபான்மை இன அமைச்சர்களால் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதாக கூறுகின்றார் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தவிசாளரும் பதில் அமைச்சருமான அமீர் அலி.
அதைத் தொடர்ந்து இரட்டை வாக்கு பதிவு என்கின்ற விடயம் சிறுபான்மை சமூகத்திற்கு கட்டாயம் தேவை என்கின்ற விடயத்தையும் நாங்கள் முன்வைத்து இருவரும் முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுப் ஹக்கீம் அவர்கள் அமைச்சரவையில் வாதாடினோம். அந்த நேரத்திலே இந்த இரட்டை வாக்கு முறை என்பது எதிர்காலத்திலே மீண்டும் ஒரு தடவை அந்த நாட்டிலே இன ரீதியாக பிரச்சனைகள் தோற்றுவிப்பதற்கு அல்லது இன ரீதியாக பார்ப்பதற்கு என்கின்ற ஒரு பார்வை வரும் என்று பலரும் அபிப்பிராயப்பட்ட காரணத்தினாலும் அங்கிருக்கின்ற சில அமைச்சர்கள் அதற்கு எதிர்ப்பாக குரல் கொடுத்ததை அவதானிக்க முடிந்தது. இந்த நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் சிறுபான்மை சமூகத்திற்கு பாதிப்பு இல்லை என்கின்ற ஒரு விடயத்தை கருத்தில் தெரிவித்த பொழுதிலும் என்று சொன்ன பொழுதிலும் கூட அமைச்சர் கௌரவ ரவுப் ஹக்கீம் அவர்களும் நானும் எதிர்ப்பு தெரிவித்து அதை பதிவாக நாங்கள் மேற்கொள்ளும்படியும் வேண்டிக் கொண்டோம்
என்று தெரிவித்த பதில் அமைச்சர் அமீர் அலி, தமது அடுத்த கட்டம் குறித்து சிறிய மற்றும் சிறுபான்மை இன கட்சிகள் கூடி ஆராய்ந்து முடிவு எடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த முடிவு வடக்கு கிழக்குக்கு வெளியே வாழும் சிறுபான்மை இன மக்களுக்கு கிடைத்த இடைக்கால வெற்றி என்கின்றார் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன்.
அதாவது 125 இருந்த தொகுதிகள் 145, அதாவது 20 தொகுதிகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. இது வடக்கு கிழக்கு வெளியே வாழக்கூடிய மலையகத்திலும் மேற்கிலும் வாழக்கூடிய தமிழ் பேசும் தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு இது இடைக்கால வெற்றியாக முதற்கட்ட வெற்றியாக நாங்கள் கருதுகின்றோம். அடுத்த கட்டமாக பாராளுமன்றத்திலே கொள்ளுநிலை வாதம் நடைபெறும் பொழுது இந்த மசோதா கொண்டு வரப்படும் பொழுது அவசியமானால் இந்த 145 என்ற தொகுதிகள் தொகையில் இன்னும் அதிகமாக கூட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதேவேளை இரட்டை வாக்கு முறைமை என்ற எங்களது கோரிக்கை குறிப்பாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் முக்கியமான கோரிக்கையாக இருந்தது. அது நாங்கள் உடன்பாடு தெரிவித்திருந்தோம். அந்த கோரிக்கை சம்பந்தமாக எங்களுக்கு சாதகமான பதில் மற்றவர்களை கிடைக்கவிட்டாலும் கூட இது ஒரு முதற்கட்ட வெற்றியாக இருக்கின்றது. அது தொடர்பான எங்களது தொடர்ச்சியான அந்த போராட்டம் ஜனநாயக ரீதியாக தொடரும் என்று நினைக்கின்றேன். நாங்கள் அதிகமாக அவதானம் செலுத்தியிருக்கக்கூடிய தொகுதி மேல் நிர்ணய ஆணைக்குழு தொடர்பான வாசகங்கள் கூட குறிப்பாக ஒரு மாவட்டத்திலே வாழக்கூடிய பெரும்பான்மையினர் தவிர வாழும் சிறுபான்மையினங்களுக்கு தேவையான குறைத்துணர் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்ற அந்த அழுத்தமான கருத்து கூட சட்டமூலத்தில் எழுதக்கூடிய வாசகமாக அங்கீகரிக்கப்பட்டது மகிழ்ச்சியாக இருக்கின்றது.
தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக கருத்து வெளியிட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன்,
உண்மையிலே எங்களுடைய பிரதித்துவம் மீண்டும் குறைக்கப்பட போகிறது. உதாரணமாக இப்ப யாழ்ப்பாணத்துல பார்த்தோம் என்றால் தொகுதி என்று பார்க்கின்ற போது ஏற்கனவே யாழ்ப்பாணத்துல 11 தொகுதிகள் இருக்கிறது. இவர்கள் சொல்லுகின்ற எண்ணிக்கை 100,000 மேலே இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த எண்ணிக்கை பார்க்கின்ற போது அங்கு மக்கள் குடியேற்றங்கள் இல்லாத நிலையிலே மற்றது நிலப்பரப்பு குறைந்திருக்கிற நிலையிலே 4 அல்லது 6 தொகுதிகளான அங்கே எண்ணிக்கைகள் குறைகின்ற வாய்ப்பு ஏற்படும். இதே போன்று ஒன்றுதான் மற்ற இடங்களிலும் இருக்கிறது. இதேபோன்றால் மலையகத்திலே பார்த்தீர்களென்றால் தமிழ் பிரதேசத்திலும் நான் நினைக்கிறேன் ஒன்றே ஒன்று வருவதற்கான வாய்ப்பில் முஸ்லிம் மக்களை பொறுத்த மட்டுமே செறிந்து வாழுகின்ற பகுதியிலே தான் அவர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனைய இடங்களிலே வர முடியாத ஒரு சூழல் இருக்கு. இந்த திருத்தம் தொடர்பாக இன்னும் வர்த்தமானி இன்னும் அறிவிக்கப்படவில்லை. பாராளுமன்றத்திலே விவாதத்துக்கு வருகின்ற போது நாங்களும் திருத்தங்களை முன்வைப்போம். அந்த திருத்தங்கள் பரிசீலிக்கப்படவில்லை என்றால், அதை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால், நாங்கள் அதை எதிர்ப்பதை தவிர வேறு வழி
என்றும் தெரிவித்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன், அடுத்த ஓரிரு நாட்களில் சிறிய மற்றும் சிறுபான்மை இன கட்சிகளுடன் கூடி ஆராய்ந்து ஒருமித்த முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார்.
செய்திகளை தந்தவர் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். போரின் போது கைகள் இழந்த சுமார் 150 பேருக்கு செயல் திறன் கொண்ட செயற்கை கைகள் யாழ்ப்பாணத்தில் நடந்த நிகழ்வின் போது வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிகழ்வுக்கு சென்று வந்த நமது ஊனியா செய்தியாளர் மாணிக்கவாசம் அளிக்கும் செய்தி பதிவை அடுத்து கேட்கலாம்.
இலங்கையில் யுத்தத்தினால் கைகளை இழந்தவர்களுக்கு செயற்பாட்டு திறன்மிக்க செயற்கை கைகளை வழங்கும் நிகழ்வொன்று முதற் தடவையாக யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்றிருக்கின்றது. ஆஸ்திரேலிய ரோட்டரி கழகத்தினர் யாழ்ப்பாணம் ரோட்டரி கழகத்துடன் இணைந்து இந்த வேலை திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இதில் முதற்கட்டமாக வடமாகாணத்தைச் சேர்ந்த 150 பேர் இதன் மூலம் பயனடைந்திருப்பதாக இந்த திட்டத்திற்கான தலைவரும் ரோட்டரி கழக உறுப்பினருமாகிய சிவமூர்த்தி கிஷோக் குமார் அவர்கள் தெரிவித்தார். இரண்டு கைகளையும் இழந்துள்ள ஆண்கள் பெண்களுக்கு இந்த திட்டம் பேருதவி அமைந்திருப்பதாக அவர் கூறுகின்றார்.
இந்த கையில விசேஷம் என்னன்னு சொன்னா, இது செயற்திறனுடைய ஒரு கை. இந்த கையை பாய்ச்சி அன்றாட வேலையில பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சைக்கிளோட எல்லாம், மோட்டர் சைக்கிள் எல்லாம் மம்பட்டி பிடிச்சி கூட நிலம் குத்தலாம். இந்த ப்ராஜெக்ட்டுக்காக ஆஸ்திரேலியா இருந்து 12 மெம்பர்ஸோட உள்ள டீம் வந்திருக்கு. அவங்க தான் அந்த கையை பொருத்தக்கூடியதாக இருக்க செக் பண்ணி அவங்க தான் பொருத்துறாங்க. அவங்க டாக்டர்ஸும் இருக்கிறாங்க. அதில் இது இங்கே மட்டும் செய்ய இல்லை, இதோட மட்டும் முன்னிக்கவும் இல்லை. தொடர்ச்சியாக பிற ப்ராஜெக்ட் செய்யறதுக்கும் எங்களோட ஒவ்வொன்று சொல்லியிருக்கணும். நாங்கள் இன்றைக்கு வந்து வடமாகாணத்தில் எங்களோட பயனாளிகள் வந்து ஒரு 150 பேருக்கு மேலே வருது. ஆஸ்திரேலியன்ஸ் அவங்களோட காசுக்கு $400 முடியுது. இலங்கைக்கு அது வந்து சேருக்கு அவங்க கிட்டத்தட்ட 80,000 ரூபா ஒரு கையோட பெருமதி போடுறான். சாரமாக பாய்க்கிற கைகள் வந்து பார்வைக்கு தான் கையாக இருக்குமே தவிர பாவனைக்கு கையாக இருக்காது. இது வந்து பாவனைக்குரிய கையாக இருக்கும், பாரம் குறைஞ்ச கையாகவும் இருக்கும். ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் இந்த கைக்கு
என்றார் செயற்கை கைகளை வழங்கும் திட்டத்திற்கான பொறுப்பாளராகிய யாழ் ரோட்டரி கழகத்தைச் சேர்ந்த சிவமூர்த்தி கிஷோக் குமார் அவர்கள். இலங்கையில் இந்த செயற்கை கைகளை பொருத்துவதற்காக ஆஸ்திரேலியாவில் இருந்து வருகை தந்திருந்த ஆஸ்திரேலிய ரோட்டரி கழகத்தின் முன்னாள் தலைவரும் இந்த திட்டத்திற்கான தலைவருமாகிய டெரி டாலி அவர்களிடம் இந்த திட்டம் பற்றி கேட்டேன்.
These are operated manually, all made plastic, and the springs and pins and screws are all stainless steel. So they last for a very, very long time. We've had them in operation now for 9 years. Around the world, there's been some 20,000 hands delivered.
இந்த கைகள் இயக்கக்கூடிய வகையில் பிளாஸ்டிக் ஸ்பிரிங் ஊசிகள் ஸ்க்ரூக்களினால் ஆக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றை நீண்ட காலத்திற்கு பயன்படுத்த முடியும். இதனை நாங்கள் கடந்த 9 வருடங்களாக வழங்கி வருகின்றோம். உலகெங்கிலும் சுமார் 20,000 கைகளை நாங்கள் கைகள் தேவையானவர்களுக்கு வழங்கி இருக்கின்றோம். இதனை அமெரிக்கரான பொறியியலாளர் ஒருவரே வடிவமைத்திருக்கின்றார். இதனை பராமரிப்பதற்காக நாங்கள் இங்கு உள்ளூரிலேயே ஆட்களுக்கு பயிற்சி அளித்திருக்கின்றோம். உதிரி பாகங்களையும் இலகுவாக பெற்றுக் கொள்ள முடியும் என்றார் இந்த திட்டத்திற்கான தலைவரும் ஆஸ்திரேலிய ரோட்டரி கழகத்தின் முன்னாள் தலைவருமாகிய டெரி டாலி அவர்கள். யுத்தத்தில் கைகளை இழந்துள்ள முன்னாள் விடுதலை புலிகள், பொதுமக்கள் என ஆண்களும் பெண்களுமாக இந்த திட்டத்தின் கீழ் கைகளை பெற்றுக் கொள்வதற்காக வருகை தந்திருந்தார்கள்.
பிரச்சனை நேரம் நாங்க பெரிய மகளோட இருந்து வந்து ஒன்று கேட்க செல்ல அடிச்சாப்பில் கையெல்லாம் போய் அதுல இருந்து வெந்துபடியே வேலையாளுக்கு எங்க போனாலும் ஒரே கஷ்டம் தானே. இந்த கையில் எழுதக்கூடிய
நம்பிக்கையா எனக்கு வந்து அதுலேருந்து இப்போ ரெண்டு வேலை வந்து சரியான கஷ்டம் வந்து இடதையை வந்து யூஸ் பண்ணுறது நிறைய வேலைகளுக்கு வந்து என்னால் யூஸ் பண்ணலாம் இருந்தது. இப்போ இந்த கையை மாற்றி எடுத்துக்கிறேன், காசு கட்ட தேவையில்லை, ஃப்ரீ தான்
என இங்கு கைகளை பெற்றுக்கொண்ட சிலர் என்னிடம் தெரிவித்தனர்.
சமீபத்தில் லண்டனில் உலகத் தமிழர் பேரவையுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தியது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் மங்கள சமரவீரவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சுமந்திரனும் விளக்கம் அளித்திருக்கின்றனர். மேலதிக செய்திகளுடன் மீண்டும் மாணிக்கவாசகம்.
இங்கிலாந்தில் அண்மையில் நடைபெற்ற புலம்பெயர் தமிழர்களின் பிரதிநிதிகள், இலங்கையின் வெளியுறவு அமைச்சர் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் பங்கு பெற்றிருந்த இரகசிய கூட்டம் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அந்த கூட்டம் குறித்து இன்று நாடாளுமன்றத்தில் வெளியுறவு அமைச்சர் மங்கள சமரவீர அவர்கள் விளக்கம் அளித்திருக்கின்றார். இலங்கையின் ஆட்புல ஒருங்கிணைவு, இறைமை, ஐக்கியம் ஆகியவற்றை பேணி நாட்டின் அபிவிருத்தி மற்றும் மக்களின் நலன்களை பேணுவதிலும், மக்களின் திறன்களை கட்டியெழுப்பி நல்லிணக்க முயற்சிகளை முன்னெடுப்பதிலும் அர்ப்பணிப்பும் ஆர்வமும் கொண்டுள்ள புலம்பெயர்ந்துள்ள அனைத்து இலங்கையர்களையும் அரவணைத்து செயற்படுவதே எமது நோக்கம் என்று அமைச்சர் மங்கள சமரவீர அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இனமத பேதங்களை பாராமல் புலம்பெயர்ந்துள்ள அனைத்து இலங்கையர்களையும் பங்காளர்களாக கொண்டு செயற்படுவதே எமது இலக்காகும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இதேவேளை யாழ்ப்பாணத்தில் இன்று செய்தியாளர்களிடம் இங்கிலாந்தில் நடைபெற்ற மாநாடு குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுந்தரன் அவர்களும் விளக்கம் அளித்திருக்கின்றார்.
மக்களுடைய உடனடி பிரச்சனைகள் சம்பந்தமாக விசேஷமாக காணிகள் விடுவிக்கப்படுதல், விடுவிக்கப்பட்ட காணிகளிலே அவர்கள் சென்று உடனடியாக வாழக்கூடிய வண்ணமாக வீடுகள் அமைத்து கொடுத்தல், அதற்கான பணங்களை எப்படி பெறுதல், மற்றது அரசியல் கைதிகள் விடுதலை சம்பந்தமாக இன்னமும் ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருப்பது என்ற இந்த விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் பகிரங்கப்படுத்தாத ஒரு சம்பாஷணையிலே நான் ஈடுபட இருந்தோம். அது பகிரங்கப்படுத்தாமலே இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது காணிகள் கூடுதலாக விடுவிக்கப்படுவது சம்பந்தமாகவும், அரசியல் கைதிகள் விடுவிக்கப்படுவது சம்பந்தமாகவும் தெற்கிலே தேவையில்லாத சில பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதை அரசியல் மயப்படுத்தி ஜனாதிபதி தேர்தலிலே இவை கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளாக இருந்தாலும் புலிகளுக்கு திரும்பவும் இடம் கொடுப்பதற்கு அரசாங்கம் முனைகிறது என்கின்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்டை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் அவருடைய சகாக்களும் இப்பொழுது செய்து வருகின்ற காரணத்தினாலே வீணான அந்த சர்ச்சைக்கு இடம் கொடுக்காமல் இருப்பதற்காகத்தான் இந்த பேச்சுவார்த்தைகளை நாங்கள் வெளியரங்கமாக நடத்தாமல் திரைமறைவுக்கு பின்னாலே நடத்துவதற்கு உத்தேசித்திருந்தோம்.
ஆனாலும் அந்த கூட்டம் பற்றிய செய்தி ஏதோ ஒரு வகையில் வெளியில் கசிந்த காரணத்தினால் அது ஒரு சர்ச்சையாக உருவெடுத்தது என்றும், இருந்த போதிலும் அந்த கூட்டத்தில் என்ன முடிவெடுக்கப்பட்டது என்பது பற்றி தாங்கள் வெளியிடப் போவதில்லை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டார்.
அது கசிந்த காரணத்தினாலே அதை பற்றின விளக்கத்தை நாங்கள் கொடுக்கிறோமே தவிர, இதை பற்றி பேசினோம் என்பதை சொல்லுகிறோமே தவிர, என்ன பேசினோம், என்ன முடிவுகள் எடுத்தோம் என்பதை நாங்கள் சொல்லப் போவதில்லை. இது மக்களுக்கு தெளிவாகவே விளங்குகிற ஒரு விடயம். எல்லா விடயங்களையும் பகிரங்கமாக வீதியிலே வைத்து நாங்கள் பேசி பத்திரிகையாளர் முன்னாக வைத்து எங்களுடைய பேச்சுவார்த்தைகளை நடத்துவது கிடையாது. இந்த வேளையிலே அதற்கு போதிய காரணங்கள் இருக்கிறது. கஷ்டமான சவாலான ஒரு அரசியல் சூழ்நிலையிலே இப்படியான சில விடயங்களை குறித்து தனிப்பட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்துவதுதான் உசிதமானது என்பது எங்களுடைய கருத்து. கூட்டமைப்பினுடைய தலைவருடைய முழு அனுமதியோடு தான் நான் இதில் பங்கு பெற்றினேன். அது கூட்டமைப்பில் இருக்கிற எல்லாருக்கும் பறைதட்டி சொல்லிவிட்டு நாங்கள் போகவில்லை. விசேஷமாக ஏதாவது செய்தி கிடைத்தால் உடனடியாக ஓடிப்போய் பத்திரிகையாளர்களே சொல்லுகிறவர்களிடத்தில் நாங்கள் அதனை சொல்லாமல் விடுத்திருந்தோம்
என்றார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள்.
செய்திகளை தோத்தளித்தவர் மாணிக்க வாசகம். வடமாகாணத்திலிருந்து கட்டாயமாக வெளியேற்றப்பட்ட முஸ்லீம்கள் மீள்குடியேற்றம் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நடத்தப்பட்ட கையெழுத்து பிரச்சாரத்தில் கிழக்கு மாகாண முஸ்லீம்கள் ஆர்வமுடன் பங்கேற்றிருக்கின்றனர். மேலதிக விவரங்களுடன் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
வடக்கு முஸ்லீம்களின் மீள்குடியேற்றத்தை வலியுறுத்தும் ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கான மனுக்களில் கிழக்கு மாகாணத்தில் உள்ள முஸ்லீம்களிடமிருந்தும் கையொப்பங்கள் இன்று திரட்டப்பட்டுள்ளன. வடக்கு முஸ்லிம்களின் மீள்குடியேற்றத்தை வலியுறுத்தி நாடெங்கிலும் 200,000 கையொப்பங்களை திரட்டும் வேலைத்திட்டம் ஒன்று கடந்த வாரம் வடக்கில் மன்னாரில் ஆரம்பிக்கப்பட்டது. இதன் தொடராகவே இன்று வெள்ளிக்கிழமை நாடெங்கிலும் பள்ளி வாசல்களில் நண்பகல் ஜும்மா தொழுகையின் பின்னர் கையொப்பங்கள் திரட்டுவதற்கு ஏற்பாட்டாளர்களினால் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. கிழக்கு மாகாணத்தில் உள்ள பள்ளி வாசல்களுக்கு முன்பாக கையொப்பங்கள் திரட்டப்பட்ட போது வடக்கு முஸ்லிம்களின் மீள்குடியேற்றத்துக்காக ஆர்வத்துடன் முஸ்லிம்கள் ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கான மனுக்களில் கையொப்பம் இட்டனர்.
போர் முடிந்து அமைதியான சூழலிலே கூட தங்களுடைய இடங்களுக்கு குடியேற செல்லுகின்ற பொழுது அதுக்கான உரிமைகள் மறக்கப்பட்டு இன்றும் அவர்கள் நசுக்கப்படுகின்ற ஒரு சூழல் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே தான் இந்த வில்பத்து கிராமத்தும் அதிலே ஒரு கிராமம் சொந்த இடங்களிலே சுதந்திரமாக தங்களுடைய வேலைகளை செய்து வியாபாரங்கள், தொழில்கள், விவசாய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு கூட அந்த மக்களுக்கு உரிமைகள் மறுக்கப்பட்டு மிகவும் இன்னல்களுக்கு உள்ளாகப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதேபோன்று வடபுலத்தின் அதிகமான முஸ்லீம்கள் வாழ்ந்த பிரதேசங்கள் இன்னும் அவர்களுடைய கைகளுக்கு கிடைக்காமல் சொந்த இடங்களிலே வாழ முடியாத ஒரு அவல் நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள்
என்று தெரிவித்த கிழக்கு மாகாண முஸ்லிம்கள், இதுபோன்று கிழக்கிலும் மீள்குடியேற்றம் தடைப்பட்டுள்ள முஸ்லிம்களின் மீள்குடியேற்றம் பற்றியும் நினைவுபடுத்தினார்கள்.
செய்திகளை தந்தவர் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். இத்துடன் இன்றைய இலங்கை கண்ணோட்டம் நிறைவடைகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்த சர்வதேச கண்ணோட்டம். ஆஸ்திரேலியாவுக்குள் ஆட்கள் படகுகள் மூலம் சட்ட விரோதமாக குடியேறி வருவதை தடுக்க தம்மாலான அனைத்தையும் செய்வேன் என்று ஆஸ்திரேலிய பிரதமர் டோனி அபாட் கூறியிருக்கின்றார். இதுகுறித்த செய்திகளுடன் ஜெகதீசன்.
இந்தோனேஷியாவிலிருந்து நியூசிலாந்துக்கு படகில் சென்று கொண்டிருந்தபோது ஆஸ்திரேலிய அதிகாரிகள் சர்வதேச கடற்பரப்பில் தம்மை தடுத்து திசை திருப்பி திமோருக்கு அனுப்பிவிட்டதாக அந்த படகில் பயணித்த இலங்கையைச் சேர்ந்த தமிழர் ஒருவர் சென்ற வாரம் பிபிசி தமிழோசையிடம் குற்றம் சாட்டியிருந்தார். தம்மை அழைத்துச் சென்று கொண்டிருந்த இந்தோனேஷியாவைச் சேர்ந்த தமது படகின் ஓட்டிகளுக்கு ஆஸ்திரேலிய அதிகாரிகள் லஞ்சம் கொடுத்து வேறு படகுகளில் ஏற்றி தம்மை திசை திருப்பி விட்டதாகவும் அவர் அப்போது கூறியிருந்தார். இந்தோனேஷிய படகோட்டிகளுக்கு $30,000 லஞ்சமாக கொடுக்கப்பட்டதா என்பது குறித்து தாம் விசாரிக்கப் போவதாக இந்தோனேஷியாவின் காவல்துறை உயர் அதிகாரியும் அறிவித்திருக்கிறார். இந்த பின்னணியில் இலங்கை தமிழர்கள் உள்ளிட்ட அந்த படகில் பயணித்தவர்கள் தெரிவித்த குற்றச்சாட்டுகள் உண்மையா என்பது குறித்தும் இந்தோனேஷிய படகோட்டிகளுக்கு ஆஸ்திரேலிய அதிகாரிகள் லஞ்சம் கொடுத்தார்களா என்றும் ஆஸ்திரேலிய பிரதமர் டோனி அபாட்டிடம் இன்று கேட்டபோது அவர் அதை ஆம் என்று ஆமோதிக்கவும் இல்லை, அப்படி நடக்கவில்லை என்று தெளிவாக மறுக்கவும் இல்லை. மாறாக ஆஸ்திரேலியாவுக்குள் ஆட்கள் சட்டவிரோதமாக குடியேறி வருவதை தடுக்க தம்மால் ஆன அனைத்தையும் செய்வோம் என்று மழுப்பலான ஒரு பதிலை அவர் தெரிவித்திருந்தார்.
They've been incredibly creative in coming up with a whole range of strategies to break this evil trade.
ஆஸ்திரேலிய கடற்கரைகளுக்கு குடியேறிகளின் படகுகள் வந்தடைவதை தடுக்க புதுமையான யுக்திகள் அனைத்தையும் நாங்கள் கையாள்வோம். அதன் மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு சட்டவிரோத படகுகள் வருவதை நாங்கள் தடுத்துவிட்டோம். அந்த நிலைமையை அப்படியே தொடர்வதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அனைத்து வழிகளையும் நாங்கள் பின்பற்றுவோம் என்றார் அபாட். இன்று வெள்ளிக்கிழமை காலை வானொலி நிகழ்ச்சி ஒன்றில் இதுகுறித்த கருத்துக்களுக்கு பதில் அளித்தபோது அபாட் இவ்வாறு தெரிவித்திருந்தார். அவரிடம் மீண்டும் மீண்டும் இதுகுறித்து கேட்கப்பட்ட போதும் அவர் அதில் ஆம் அல்லது இல்லை என்கிற தெளிவான பதில் அளிப்பதை தவிர்த்துவிட்டு குடிவரவு மற்றும் குடியகல்வு அதிகாரிகள் சட்டவிரோத படகுகள் மூலம் வரும் குடியேறிகளை தடுப்பதற்காக புது புது யுக்திகளை கையாள்வதாகவும் அவற்றை தாம் ஆதரிப்பதாகவும் கூறினார். இதுபோன்ற தருணங்களில் கடைபிடிக்கப்படும் யுக்திகள் குறித்து பகிரங்கமாக விவாதிக்கத்தான் தயார் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். டோனி அபாட்டின் இந்த கருத்துக்கள் ஆஸ்திரேலிய அதிகாரிகள் லஞ்சம் கொடுத்திருக்கக்கூடும் என்கிற குற்றச்சாட்டை மறைமுகமாக குறிப்புணர்த்துவது போல பலராலும் பார்க்கப்படுகிறது. ஆஸ்திரேலியாவின் இந்த அணுகுமுறை சரியானதல்ல என்கிற விமர்சனங்களும் எழுந்திருக்கின்றன. அகதிகளுக்கான ஐநா மன்ற ஆணையர் அந்தோனியோ குடரஸ் ஆட்கடத்தலில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு நாடுகளே பணம் கொடுத்து தடுக்க பார்க்கக்கூடாது என்று தெரிவித்திருக்கிறார். மாறாக இவர்கள் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். குற்றச் செயல்களுக்கு பணம் கொடுப்பது ஏற்கத்தக்கதல்ல என்றும் அவர் கூறியிருக்கிறார்.
We need to crack down on smuggling and trafficking, not paying to them, but putting them in jail whenever possible, persecuting them.
மனித கடத்தல் கடுமையாக ஒடுக்கப்பட வேண்டும். அதை செய்பவர்களுக்கு பணம் கொடுக்கக்கூடாது. அப்படிப்பட்டவர்கள் எப்போதெல்லாம் முடியுமோ அப்போதெல்லாம் சிறையில் அடைக்கப்பட வேண்டியவர்கள், வழக்குகள் மூலம் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். அதே சமயம் இதில் பாதிக்கப்பட்டவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். குடியேறிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கான தமது கடப்பாடுகளை ஒவ்வொரு நாடும் உணர்ந்து அதற்கேற்ப நடந்து கொள்ள வேண்டும் என்றார் அகதிகளுக்கான ஐநா மன்ற ஆணையர் அந்தோனியோ குடரஸ்.
மலேசியாவில் உள்ள மலைச்சிகரம் ஒன்றில் நிர்வாணமாக உலவித்திருந்த வெளிநாட்டவர்கள் 4 பேருக்கு அந்நாட்டின் நீதிமன்றம் ஒன்று சிறை தண்டனையையும் அபராதத்தையும் விதித்திருக்கிறது. இதுகுறித்த மேலதிக தகவல்களுடன் நந்தினி குருசங்கரன்.
உலக ஊடகங்களால் மிகவும் கவனிக்கப்படும் 4 சுற்றுலா பயணிகள் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவர்களை படமெடுக்க ஏராளமான ஊடகவியலாளர்கள் கோடா கினாபாலு நீதிமன்ற வளாகத்தில் திரண்டிருந்தனர். தள்ளுமுள்ளுகளுக்கிடையே அழைத்து வரப்பட்ட 4 பேரும் தாங்கள் செய்த தவறை ஒத்துக்கொண்டனர். பொது இடத்தில் ஆபாச செய்கை செய்த குற்றச்சாட்டு அவர்கள் மீது பதியப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து 3 நாள் சிறை தண்டனையும் சுமார் $1,300 அபராதமும் அவர்களுக்கு விதிக்கப்பட்டது. அவர்கள் ஏற்கனவே சிறையில் 3 நாட்கள் இருந்துவிட்டதால் தண்டனை முடிந்ததாகவே கருதப்படும். எனவே சிறை நடைமுறைகளை முடித்த பிறகு அவர்களால் வெளிவர முடியும். பிரிட்டனைச் சேர்ந்த எலினோர் ஹாப்கின் என்ற பெண், கனேடியர்களான லிந்சி, டேனியல் பீட்டர்சன் மற்றும் டச்சு பிரஜையான டைலான்ஸ் நெல் ஆகியோரே இன்று தண்டிக்கப்பட்டுள்ளனர். நீதிமன்ற தீர்ப்பால் நிம்மதியடைந்ததாக சுற்றுலா பயணிகளில் ஒருவரான பிரிட்டனைச் சேர்ந்த எலினோர் ஹாக்கின்ஸின் தந்தை டிமோத்தி ஹாக்கின்ஸ் பிபிசியிடம் தெரிவித்துள்ளார்.
துணை தூதரகத்திலிருந்து அதிகாரப்பூர்வ தகவல்களுக்காக நாங்கள் காத்திருக்கின்ற போதிலும் இது குறித்து ஒரு தீர்ப்பு வந்துவிட்டதால் எங்களுக்கு பெரிய நிம்மதி. செய்யப்பட்ட குற்றத்துக்கு இந்த தண்டனை பொருத்தமானது என்று நாங்கள் நினைக்கின்றோம். தான் செய்தது தவறு என்றும் அவமரியாதைக்குரியது என்றும் எலனருக்கு தற்பொழுது புரிந்திருக்கும். மலேசிய மக்களிடம் நாங்கள் மன்னிப்பு கோருகின்றோம்.
கடந்த மே மாதம் 30ஆம் தேதியன்று இந்த நால்வரும் வேறு 6 பேருடன் கினபாலு மலை மீது ஏறி சூரிய உதயத்தை கண்டுள்ளனர். அந்த சமயத்தில் இந்த குழுவினர் உடைகளை களைந்து போடுமாறு ஒருவருக்கொருவர் சவால் விட்டுள்ளனர் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். இவர்கள் நிர்வாணமாக தெரிந்தது மலேசியர்கள் பலரை கடுமையாக சினமடையச் செய்துள்ளது. ஆனால் சில ஊடகங்களில் வெளியானது போல கினபாலு மலையில் ஏற்பட்ட பூகம்பத்தை இவர்கள் ஏற்படுத்தியதாக இவர்கள் மீது குற்றம் சாட்டப்படவில்லை.
செய்திகளை தந்தவர் நந்தினி குருசங்கரன். மாற்று உறுப்பு அறுவை சிகிச்சை மூலமாக குடையாக பெற்றுக்கொண்ட ஆண்குறியின் உதவியுடன் அப்பாவான மகிழ்ச்சியில் இருக்கின்றார் 21 வயதான தென்னாப்பிரிக்கர் ஒருவர். இதுகுறித்த குறிப்பை தமிழ் தருகிறார் பிரதீபன் புனிதசீலன்.
உலகின் முதல் ஆண்குறி மாற்று சிகிச்சையில் வெற்றிகரமாக ஆண்குறியை பெற்றுக்கொண்ட 21 வயதான தென்னாப்பிரிக்கருக்கு அவர் மேற்கொண்ட சிகிச்சைக்கு பலன் கிடைத்துள்ளது. சுண்ணத்தெனப்படும் விருத்த சேஷனம் செய்ய முற்படுகையில் அவரது ஆண்குறி செயலிழந்து போனது. இறந்து போன ஒருவரின் உடலில் இருந்து எடுக்கப்பட்ட ஆண்குறி அறுவை சிகிச்சை மூலம் பொருத்தப்பட்ட பிறகு அவரால் தனது காதலியுடன் உறவு கொள்ள முடிந்துள்ளது. இதுகுறித்து ஆண்குறி மாற்று சத்திர சிகிச்சையை வெற்றிகரமாக மேற்கொண்ட அறுவை சிகிச்சை மருத்துவர் ஆண்ட்ரே வான்டர் மெபா பிபிசிக்கு
தெரிவித்தார்.
இவர் அப்பாவார் என்பதில் உறுதியா இருந்தோம். அவரோட காதலி கருத்தரித்திருக்கிறார். கருவில் வளரும் சிசுவுக்கு தற்போது 4 மாசம் ஆகிறது. இது ஆண்குறி மாற்று சிகிச்சை வெற்றி அடைந்திருப்பதைத்தான் காட்டுகிறது.
இந்த சிகிச்சையை இனி மற்றவர்களுக்கு செய்ய முடியும் என்று மருத்துவர்கள் நம்புகின்றனர். மாற்று சிகிச்சையில் ஆண்குறியை பெற்றுக்கொண்ட 21 வயதான வாலிபர் தனது ஆளடியாளத்தை வெளியிட விரும்பவில்லை. இவர் ஆண்குறியை எவ்வாறு இழந்தார் என்பதையும் குறுகிய காலப்பகுதியினுள் வீரியமாக கரு உருவாக்கும் வகையில் இவரால் செயற்பட முடியுமானதாக இருந்ததா போன்ற கேள்விகளுக்கும் விளக்கமளித்தார் மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொண்ட வைத்தியர்.
ஆரம்பத்தில் இவர் தன்னுடைய சொந்த ஆண்குறியின் முன்தோலை ஆற்றுவதற்கு மேற்கொண்ட சத்திர சிகிச்சையின் போதுதான் இவர் தன்னுடைய ஆண்குறியை இழந்திருக்கிறார். மாற்று சிகிச்சை மூலமாக ஆண்குறியை வெற்றிகரமாக பெற்றுக்கொண்ட வாலிபருடைய மனைவி தற்போது கர்ப்பமடைந்திருக்கிறார் என்ற செய்தி எங்களுக்கு மகிழ்ச்சியை தந்திருக்கிறது. இந்த தம்பதியினரை சந்தேகிக்க எந்த ஒரு காரணமும் இல்லை என்பதால் கருவில் வளரும் சிசுவுக்கு தந்தை யார் என்பதை உறுதி செய்வதற்கான பரிசோதனை ஒன்றுக்கு அவசியம் இல்லை என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஒரு உதாரணமாக சொன்னால், சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை போன்ற உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் பல காலமாக வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆண்குறி மாற்று சத்திர சிகிச்சையை வெற்றிகரமாக மேற்கொண்ட இவருடைய செயல்பாடுகள் அனைத்தும் இயல்பு நிலையிலேயே இருக்கின்றன. இவருக்கு மிக இளைய வயது என்பதால் இவருக்கு மிக குறைவான பக்க விளைவுகளை ஏற்படுகின்ற சாத்தியங்கள் இருக்கின்றன
என்றார் வைத்தியர் வான் டேர் மேவா. மாற்று அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தப்பட்ட இந்த ஆண்குறி எங்கிருந்து எப்படி பெறப்பட்டது என அறுவை சிகிச்சை வைத்தியரிடம் கேட்டதற்கு,
பல உறுப்புகளை தானம் செய்த ஒரு கொடையாளிடமிருந்தே இந்த ஆண் உறுப்பும் பெறப்பட்டது. மரணமடைந்தவருடைய குடும்பம் அவருடைய இதயம், கல்லீரல், நுரையீரல், சிறுநீரகம் ஆகியவற்றை தானம் செய்ய முன்வந்தனர். அத்துடன் அவர்கள் ஆண்குறியையும் கொடையாக வழங்கினர். மற்ற உடல் உறுப்புகள் வழங்கப்பட்ட போதே இந்த ஆண்குறியும் வழங்கப்பட்டது
என்றார் வைத்தியர். இது உளவியல் ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது உண்மை என தெரிவித்த வைத்தியர், ஆண்குறி மாற்று சிகிச்சை பெற்ற வாலிபர் மிக இள வயதானவர் என்பதுடன் மன உறுதியுடன் திடமாக செயற்படுகிறார் என தெரிவித்தார். கடந்த டிசம்பர் மாதம் தென்னாப்பிரிக்காவில் உள்ள ஸ்டெலன்ஸ்பர்க் பல்கலைக்கழகம் மற்றும் டைஜபர்க் ஆஸ்பத்திரியில் 9 மணித்தியாலங்கள் நடத்திய மாற்று அறுவை சிகிச்சை வைத்தியர்கள் மற்றும் குழுவினர் இவருக்கு கொடையாக கிடைத்த ஆண்குறியை மாற்று அறுவை சிகிச்சையில் வெற்றிகரமாக பொருத்தி அறிவியல் துறையில் புதுமை சேர்த்திருக்கிறார்கள்.
பிரதீபன் புனிதசீலன் வழங்கிய குறிப்புடன் இன்றைய செய்தி அரங்கம் நிறைவடைகிறது. இனி தலைப்புச் செய்திகள்.
கேளிக்கை கொண்டாட்டங்களுக்கு பாலியல் தொழிலாளர்களை வரவழைத்தார் என்ற குற்றச்சாட்டிலிருந்து சர்வதேச நாணய நிதியத்தின் முன்னாள் தலைவர் ஸ்ட்ராஸ்கானை பிரான்ஸ் நீதிமன்றம் ஒன்று விடுவித்துள்ளது. பாகிஸ்தானில் இயங்கும் வெளிநாட்டு தொண்டு நிறுவனங்கள் நாட்டின் தேசிய நலனுக்கு எதிராக செயற்படுமாயின் எதிர்காலத்தில் அவ்வாறான நிறுவனங்களின் செயற்பாடுகள் அந்த நாட்டில் தடுக்கப்படும் என்று பாகிஸ்தான் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. மேகி நூடுல்ஸ் விற்பனைக்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து நெஸ்ட்லே நிறுவனம் மும்பை உயர்நீதிமன்றத்தில் செய்திருந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் தமது முந்தைய தடையை உடனடியாக நீக்க நீதிபதிகள் மறுத்துவிட்டனர்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இந்திய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.